ஓம் சாந்தி. ஜூலை 4, 2026 காலை முரளி, பாப்தாதா மதுவன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஞான கடலான தந்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானம் என்ற 3வது கண்ணை வழங்க வந்துள்ளார். அதன் மூலம் ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒளியேற்றப்படுகிறீர்கள். கேள்வி: தந்தை ஏன் கரண் கரவன்ஹார் என்று அழைக்கப்படுகின்றார்? அவர் தானாகவே எதை செய்கின்றார்? மற்றவர்களை எதை செய்ய தூண்டுகின்றார்? பதில்: பாபா கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு முரளியை கூறுகின்ற பணியை மேற்கொள்கின்றேன். நான் உங்களுக்கு முரளியை கூறி உங்களுக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்து உங்களை தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றேன். பின்னர் குழந்தைகளாகிய உங்கள் மூலம் ஸ்வர்க்கத்தின் திறப்பு விழாவை மேற்கொள்கின்றேன். நீங்கள் தூதுவர்களாகி அனைவருக்கும் செய்தியை கொடுக்கின்றீர்கள். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றேன். இது எனது கருணையும் ஆசீர்வாதங்களும் ஆகும். பாடல்: அதிகாலை வேளையில் இங்கு வந்திருப்பவர் யார்? ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். இந்த ஞானம் என்ற எங்களது 3வது கண்ணை முற்றாக திறக்க செய்வதற்காக குழந்தைகளாகிய எங்களை அதிகாலையில் விழித்தெழ செய்பவர் யார்? இந்த ஞானம் என்ற எங்களது 3வது கண் பரமதந்தை பரமாத்மாவாகிய ஞான கடலினாலேயே திறக்க செய்யப்பட்டுள்ளது. தந்தையே எங்களை ஒளியேற்றுபவர் என கூறப்படுகின்றது. எனினும் அவரே எங்களது தந்தை என்பதை எவரும் அறியாதுள்ளனர். அவர் ஒரு ஜுவாலை, அதாவது ஜோதி என்று பிரம்ம சமாஜிகள் நம்புகின்றனர். கடவுள் ஒளி வடிவமானவர் என அவர்கள் நம்புவதால் அவர்கள் சதா தங்கள் ஆலயங்களில் விளக்கேற்றி தொடர்ந்தும் எரிய செய்கிறார்கள். இதனாலேயே அவர்கள் தங்களது ஆலயங்களில் அணையாத விளக்கொன்றை வைத்திருக்கின்றனர். தந்தை தீக்குச்சியால் உங்கள் தீபத்தை ஏற்றுவதில்லை. இது முற்றிலும் தனித்துவமான ஒன்றாகும். கடவுளின் வழிமுறைகள் தனித்துவமானவை என பாடப்படுகின்றது. தந்தை வந்து உங்களுக்கு சர்க்கதி அருள்வதற்காக இந்த ஞானத்தையும் யோகத்தையும் கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். இதை உங்களுக்கு கற்பிப்பதற்கு ஒருவர் நிச்சயமாக இருக்க வேண்டும். சரீரம் எதையும் கற்பிக்காது ஆத்மாவே அனைத்தையும் செய்கின்றார். நல்ல தீய சமஸ்காரங்கள் ஆத்மாவிலேயே உள்ளன. இந்நேரத்தில் இராவணனின் பிரவேசத்தாலேயே மனிதர்களின் சமஸ்காரங்கள் தீயவையாக உள்ளன. அதாவது அனைவருக்குள்ளும் 5 விகாரங்களும் பிரவேசித்துள்ளன. தேவர்களில் இந்த 5 விகாரங்களும் இருப்பதில்லை. பாரதத்தில் தேவராஜ்யம் இருந்தபோது இத்தீய சமஸ்காரங்கள் இருக்கவில்லை. நீங்கள் சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள். தேவர்கள் மிக நல்ல சமஸ்காரங்களை கொண்டிருந்தனர். நீங்கள் இப்பொழுது அவற்றை கிரகிக்கின்றீர்கள். தந்தை மாத்திரமே வந்து அனைவருக்கும் ஒரு வினாடியில் சர்க்கதி அருள்கிறார். பக்தி மார்க்கத்தின் ஆரம்பம் முதல் குருமார்கள் சந்நியாசிகள் போன்றோர் இருந்துள்ளனர். எனினும் அவர்களில் எவராலுமே ஒருவருக்கேனும் சர்க்கதியையோ முக்தியையோ கொடுக்க முடியாது. தந்தை வரும்போதே அனைவரும் சர்க்கதியை பெறுகின்றனர். பரமதந்தை பரமாத்மாவை வந்து தூய்மையற்ற உலகை அழித்து தூய உலகை அங்குரார்ப்பணம் செய்து தூய உலகின் வாயிலை திறக்குமாறு மக்கள் அவரை அழைக்கின்றனர். தந்தை வந்து சிவசக்தி தாய்மார் மூலம் வாயிலை திறந்து விடுகின்றார். வந்தே மாதரம். தாய்மாருக்கு வந்தனங்கள். நினைவு கூறப்படுகின்றது. இக்காலத்தில் பெண்கள் எவருமே மேன்மையானவர்களாக இல்லாததால் எவருமே நமஸ்கரிக்கப்படுவதில்லை. யோக சக்தி மூலம் பிறப்பவர்களே மேன்மையானவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். லக்ஷ்மி நாராயணன் மேன்மையானவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பாரதத்தில் தேவர்கள் இருந்தபோது அது மேன்மையானதாக இருந்தது. மனிதர்கள் இதை அறிய மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்தும் தங்களது சொந்த திட்டங்களை தீட்டுகின்றனர். காந்திஜியும் ராமராஜ்யத்தையே விரும்பினார். இது இராவண ராஜ்யம் என்பதையே அது நிரூபிக்கின்றது. பாரதம் தூய்மையற்றது. எவ்வாறாயினும் ராமராஜ்யத்தை ஸ்தாபித்து இராவண ராஜ்யத்தை அழிப்பதற்கு எல்லையற்ற பாபுஜி தந்தை தேவைப்படுகின்றார். இராவண ராஜ்யம் இப்பொழுது தீக்கிரையாக வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சகல ஆத்மாக்களும் அறியாமை என்ற உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். நீங்களும் உறங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்பதையும் தந்தை வந்து உங்களை விழித்தெழ செய்தார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பக்தியின் இரவு முடிவிற்கு வருகின்றது. பகல் ஆரம்பிக்கின்றது. இரவு முடிவடைந்து பகல் ஆரம்பிக்கின்றது. தந்தை சங்கம யுகத்திலேயே வருகின்றார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெய்வீக காட்சிகளையும் இந்த ஞானம் என்ற மூன்றாவது கண்ணையும் வழங்குகின்றார். அதன் மூலம் நீங்கள் இப்பொழுது முழு உலகையும் அறிந்து கொள்கின்றீர்கள். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட அழிவற்ற நாடகம் என்பதும் இது தொடர்ந்தும் சுழல்கின்றது என்பதும் உங்கள் புத்திகளில் உள்ளது. நீங்கள் இப்பொழுது விழித்தெழுந்து விட்டீர்கள். முழு உலகமும் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது முழு உலகினதும், அதாவது அசரீரி உலகம், சூட்சும லோகம், பௌதீக உலகம் ஆகியவற்றின் ஆரம்பம், மத்தி, இறுதியை அறிவீர்கள். உலகிலுள்ள ஏனைய அனைவரும் அறியாமையில் கும்பகர்ண உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். தூய்மையாக்குபவர் யார் என்பதை எவரும் அறியமாட்டார்கள். மக்கள் அழைக்கின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களுக்கு உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதியின் இரகசியங்களை கூறுங்கள் என அவர்கள் கூறுவதில்லை. தந்தை கூறுகின்றார், இந்த உலக சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் பூகோளத்தை ஆட்சி செய்பவர்கள் ஆகுவீர்கள். நினைவின் மூலம் மாத்திரமே நீங்கள் தூய்மையாகின்றீர்கள். விநாசம் சற்று முன்னாலேயே உள்ளது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். யுத்தம் நிகழ வேண்டும். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் யுத்தம் இடம்பெறவில்லை. பாண்டவர்கள் யார்? எவருக்கும் தெரியாது. சேனை போன்ற கேள்விக்கே இடமில்லை. இவ்வுலகிற்கு அப்பால் உள்ள பரமாத்மா உங்கள் பக்கம் நடைமுறையில் உள்ளார். தந்தையிடமிருந்து மாத்திரமே நீங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். ஸ்ரீ கிருஷ்ண ஆத்மா 84 பிறவிகள் எடுக்கின்றார் என்பதையும் அவர் இப்பொழுது தந்தையிடமிருந்து மீண்டும் ஒரு முறை ஆஸ்தியை பெறுகின்றார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். உலகின் வரலாறும் புவியியலும் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது விநாசம் இடம் பெறுவதற்கு முன்னர் நிச்சயமாக சதோப்பிரதான் ஆக வேண்டும். வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் போதும் ஒரு தாமரையை போன்று தூய்மையாக இருங்கள். கடவுள் பேசுகின்றார் என்பது நினைவு கூறப்படுகின்றது. வீட்டில் வாழும் போது இந்த ஒரு பிறவியில் தூய்மையாகுங்கள். கடந்தது கடந்துவிட்டது. இவை யாவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. உலகம் சதோப்பிரதான் ஆக வேண்டும். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது கடவுளால் நிர்ணயிக்கப்படவில்லை. நாடகத்தின் நியதி இவ்வாறாகவே உருவாக்கப்பட்டுள்ளது. இதனையே தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். இரண்டாவது அரை சக்கரம் முடிவிற்கு வரும்போதே தந்தை வருகின்றார். தந்தை கூறுகின்றார், இரவு முடிவடைந்து பகல் ஆரம்பிக்க இருக்கும் போதே நான் வருகின்றேன். மக்கள் சிவராத்திரியை பற்றியும் பேசுகின்றனர். சிவபக்தர்கள் சிவராத்திரியில் நம்பிக்கை வைத்துள்ளனர். அதை ஒரு விடுமுறையாக கொண்டாடுவதை அரசாங்கம் நிறுத்திவிட்டது. இல்லாவிடில் அவ்விடுமுறை ஒரு மாதத்திற்காவது தொடர வேண்டும். சிவபாபாவே அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவர் என்பதை எவரும் அறியமாட்டார்கள். அவர் மாத்திரமே அனைவரதும் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர். அவரது பிறந்த தினம் எல்லா மதத்தவர்களாலும் குறைந்தது ஒரு மாதத்திற்காவது கோலாகலமாக கொண்டாடப்பட வேண்டும். தந்தை வந்து குறிப்பாக பாரதத்திற்கு நேரடியாக சர்க்கதியை அருள்கின்றார். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தபோது தேவர்களின் ராஜ்யமாக இருந்தது. வேறெந்த சமயங்களுமே அந்நேரத்தில் இருக்கவில்லை. தேவர்கள் உலகின் அதிபதிகளாக இருந்தார்கள். அங்கு பிரிவினை போன்ற எதுவும் இருக்கவில்லை. இதனாலேயே கூறப்படுகின்றது, நாங்கள் மீண்டும் ஒருமுறை அமைதியும் சந்தோஷமும் செழிப்பும் நிறைந்த உறுதியான அசைக்க முடியாத எங்களின் தெய்வீக ராஜ்யத்தை கோருகின்றோம். 5000 வருடங்களுக்கு முன்னரும் நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெற்றீர்கள். சூரிய சந்திரவம்ச ராஜ்யங்களில் துன்பத்தின் சுவடே இல்லை. அரசர் ராமர் எவ்வாறோ ராமரின் பிரஜைகளும் அவ்வாறே இருப்பார்கள் என நினைவு கூறப்படுகின்றது. அங்கு எவ்வித அதர்மமும் இருக்கவில்லை. பிரம்மா விஷ்ணுவை பற்றியும் அவர்களுக்கு இடையிலான உறவுமுறை பற்றியும் பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா தோன்றுவது போன்று அவர்கள் ஒரு அற்புதமான படத்தை உருவாக்கியுள்ளனர். லக்ஷ்மியும் நாராயணனுமே இறுதியில் உலகத்தாயான சரஸ்வதியாகவும் உலக தந்தையான பிரம்மாவாகவும் ஆகுகின்றனர் என பாபா விளங்கப்படுத்துகின்றார். இவர்கள் இருவரும் விஷ்ணுவாக, அதாவது லக்ஷ்மி நாராயணனாக ஆகுகின்றனர். நீங்கள் பார்க்கின்ற உருவங்கள் யாவும் தவறானவை என தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். சிவனுக்காக அவர்கள் உருவாக்குகின்ற பெரிய உருவமும் கூட தவறானதே. அவர்கள் பக்திக்காக பெரிய உருவங்களை உருவாக்கினார்கள். எவ்வாறு ஒரு புள்ளியை பூஜிக்க முடியும்? பிரம்மா விஷ்ணு சங்கரரை பற்றி ஏனும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் திருமூர்த்தி பிரம்மாவை பற்றி பேசுகின்றனர். அவர்கள் பிரம்மாவினால் ஸ்தாபனை, விஷ்ணுவினால் பராமரிப்பு என பேசுகின்றனர். எனினும் பிரம்மா ஸ்தாபனையை மேற்கொள்வதில்லை. பிரம்மா ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனையை மேற்கொள்வாரா? இல்லை. பரமதந்தை பரமாத்மா மாத்திரமே ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார். இந்த ஆத்மா தூய்மையற்றவர். அவர் சரீரதாரி பிரம்மா எனப்படுகின்றார். இவ்வாத்மா தூய்மையாகி பின்னர் வீடு திரும்புவார். அவர் பின்னர் சத்திய யுகத்திற்கு சென்று நாராயணன் ஆகுவார். எனவே பிரஜாபிதா நிச்சயமாக இங்கேயே தேவைப்படுகின்றார். அவர்கள் அவரின் விக்கிரகங்களை அங்கிருப்பதாக காட்டியுள்ளனர். அதுபோன்றே இந்த ஞான அணிகலன்களும் உண்மையில் உங்களுடையதே. ஆனால் அவர்கள் அவற்றை விஷ்ணுவிற்கு கொடுத்துள்ளனர். அவர்கள் தீவிர பக்தி செய்த பின்னர் காட்சிகள் காண்பார்கள். மீராவின் பெயர் நினைவு கூறப்படுகின்றது. ஆண்களின் மத்தியில் முதலாம் இலக்க பக்தராக நாரதரும், பெண்களில் முதலாம் இலக்க பக்தையாக மீராவும் நினைவு கூறப்படுகின்றனர். நீங்கள் லக்ஷ்மி அல்லது நாராயணனை திருமணம் செய்ய தகுதி வாய்ந்தவர் ஆகுவதற்காகவே இப்பொழுது இந்த ஞானத்தை செவிமடுக்கின்றீர்கள். உங்களின் திருமணங்களும் இடம்பெறுகின்றன. நாரதர் ஒன்று கூடலுக்கு சென்று தான் லக்ஷ்மியை திருமணம் செய்ய முடியுமா என கேட்டதாக அவர்கள் காண்பித்துள்ளனர். நீங்கள் இப்பொழுது லக்ஷ்மியை திருமணம் செய்ய தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். அக்கதைகள் யாவும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. தந்தை இங்கிருந்து உண்மையான விஷயங்களையே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். லக்ஷ்மி சத்திய யுகத்தில் இருந்தார். பக்தரான நாரதரோ துவாபர யுகத்தில் இருந்தார். எவ்வாறு நாரதர் சத்திய யுகத்திற்கு வந்தார்? ராதையும் கிருஷ்ணருமே அவர்களின் திருமணத்தின் பின்னர் லக்ஷ்மி நாராயணன் என பெயரிடப்படுகின்றனர். பாரத மக்கள் இதையேனும் அறியாதுள்ளனர். அறியாமை இருள் அதிகமாக உள்ளது. தந்தை உபகாரி ஆவார். அவர் உங்களையும் உபகாரிகள் ஆக்குகின்றார். எவ்வாறு மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதென நீங்கள் இப்பொழுது இந்த ஞானக்கடலை கடைய வேண்டும். எவ்வாறு படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். காந்தியின் தொப்புள் கொடியிலிருந்து நேரு தோன்றுவதாக அவர்கள் சித்தரித்துள்ளனர். விஷ்ணு தேவருக்கும் மனிதருக்கும் இடையில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இப்பொழுது இவ்விஷயங்களை புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் வரிசை கிரமமாக சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். எல்லையற்ற தந்தையே எங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் இவ்விஷயங்களை முன்னர் ஒருபோதுமே கேள்விப்பட்டதில்லை. ஏனெனில் கீதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் பேசப்பட்டதாக அவர்கள் எழுதியுள்ளனர். எப்பொழுது கடவுள் வந்தார்? எப்பொழுது அவர் கீதையை பேசினார்? எந்த திகதியோ நேரமோ இல்லை. ஒவ்வொரு சக்கரத்தின் காலப்பகுதியும் நூறாயிரக்கணக்கான வருடங்கள் என அவர்கள் கூறுகின்றனர். இது எவரது புத்தியிலும் புகுவதில்லை. தந்தை இப்பொழுது இங்கிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பிராமணர்களின் விருட்சம் தொடர்ந்தும் வளர்கின்றது. உங்களின் எண்ணிக்கை பெரிதாகி அது எண்ணற்றதாகும். எவ்வாறு வெவ்வேறு குலத்தவர்கள் சக்கரத்தை சுற்றி வருகின்றனர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பிராமணர்களான எங்களது குலமே அதிமேன்மையானது. நாங்கள் பாரதத்தின் உண்மையான மறைமுகமான சமூக சேவையாளர்கள். பரமதந்தை பரமாத்மா எங்களை சேவை செய்ய வைக்கின்றார். நாங்கள் ஆன்மீக சேவை செய்கின்றோம். அவர்களோ பௌதீக சேவை செய்கின்றனர். நீங்கள் எவ்வாறு பாரதத்திற்கு சேவை செய்கின்றீர்கள் என அவர்கள் கேட்டால் அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் ஆன்மீக சேவகர்கள். நாங்கள் ஸ்வர்க்கத்தை திறந்து அதனை ஸ்தாபிக்கின்றோம். சிவபாபா கரண் கரவன்கார். அவர் எங்கள் மூலம் அனைத்தையும் செய்விக்கின்றார். அவரும் அதனை மேற்கொள்கிறார். முரளியை பேசுபவர் யார்? அவரே அதனை செய்கிறார். அதை எவ்வாறு செய்வதென அவர் உங்களுக்கும் கற்பிக்கின்றார். அவர் மன்மனா பவ் என்ற மகா மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். எவ்வாறு செயல்களை செய்வதென அவர் உங்களுக்கு கற்பித்தார். பின்னர் அவர் உங்களுக்கு கூறுகின்றார், இப்பொழுது மற்றவர்களுக்கு கற்பியுங்கள். இதனாலேயே அவர் கரண் கரவன்கார் என்று அழைக்கப்படுகின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் அதே கற்பித்தல்களையே வழங்குகின்றீர்கள். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இச்செய்தியை எங்கும் சென்றடைய செய்ய வேண்டும். நீங்கள் இச்செய்தியை மற்றவர்களுக்கு வழங்கிவிட்டு நீங்கள் நினைவு செய்யாதிருப்பது என்றிருக்கக்கூடாது. அப்பொழுது என்ன நடக்கும்? மற்றவர்கள் முயற்சி செய்து முன்னேறி செல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு அச்செய்தியை வழங்கியவர்களோ பின்தங்கி விடுவார்கள். நீங்கள் நினைவில் இருக்க முயற்சி செய்யாது விட்டால் உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியாது. மற்றவர்கள் நினைவு யாத்திரை மூலம் தூய்மை ஆகுவார்கள். இதற்கு பந்தனத்தில் உள்ள பெண்களை பாபா உதாரணமாக காட்டியுள்ளார். அவர்கள் அதிகளவில் நினைவில் இருக்கின்றனர். அவர்கள் பாபாவை சந்திக்கவில்லை, ஆயினும் பாபாவிற்கு கடிதங்கள் எழுதுகின்றனர். பாபா, நான் இப்பொழுது உங்களுக்கு சொந்தமாகிவிட்டேன். நான் நிச்சயமாக தூய்மையாக இருப்பேன். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தை மீது அன்பான புத்தியை கொண்டுள்ளீர்கள். உங்களின் மாலை உருவாக்கப்படுகின்றது. விஷ்ணுவின் மாலையிலும் உருத்ராட்ச மாலையிலும் இரட்டை மணி உள்ளது. நீங்கள் ஒரு மாலையை எடுத்தவுடனே குஞ்சமும் இரட்டை மணியுமே முதலில் உங்கள் கைக்கு வருகின்றன. நீங்கள் அதை வணங்குகின்றீர்கள். பின்னர் மாலை உள்ளது. நீங்கள் பாரதத்தை ஸ்வர்க்கமாக்குகின்றீர்கள். எனவே இம்மாலை உங்கள் ஞாபகார்த்தமாகும். தந்தை கீதா ஞான யாகத்தை உருவாக்கியுள்ளார். பழைய உலகம் முழுவதும் அதில் அர்ப்பணிக்கப்படும். தந்தையே அதி அன்பிற்கினிய தந்தை ஆவார். அவர் உங்களின் எதிர்கால 21 பிறவிகளுக்கு நிலையான சந்தோஷம் என்ற ஆஸ்தியை உங்களுக்கு வழங்குகின்றார். முன்னைய கல்பத்தில் தங்களின் ஆஸ்தியை கோரியவர்கள் நாடக நியதிப்படி நிச்சயமாக மீண்டும் வருவார்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கு செல்ல விரும்பினால் தூய்மையாகுங்கள். என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் கருணையையோ உதவியையோ கேட்க வேண்டியதில்லை. இல்லை, நான் அனைவருக்கும் உதவி செய்கின்றேன். ஆனால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆசீர்வாதங்கள் என்ற கேள்விக்கு இடமில்லை. தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். என்னை நினைவு செய்வது உங்கள் கடமை. உங்களுக்கு வழிகாட்டல்களை வழங்குவது அவரது கருணை. நீங்கள் உண்ணலாம், பருகலாம், சுற்றி திரியலாம். ஆனால் தூய உணவை மாத்திரமே நீங்கள் உண்ண வேண்டும். நாங்கள் தேவர்கள் ஆகின்றோம். அங்கு வெங்காயம் போன்ற எதுவும் இருக்காது. அவை அனைத்தும் இங்கே துறக்கப்பட வேண்டும். அவை அங்கு இருப்பதில்லை. அவற்றின் விதைகள் கூட அங்கு இருப்பதில்லை. அதுபோன்றே நோய்கள் போன்ற எதுவும் சத்திய யுகத்தில் இருக்க மாட்டாது. இப்பொழுது எவ்வளவு நோய்கள் தோன்றியுள்ளன என பாருங்கள். அங்கு தூய்மையற்ற எதுவுமே இருக்க மாட்டாது. அனைத்துமே சதோப்பிரதான் ஆகும். இங்குள்ள மக்கள் எவற்றை உண்கின்றார்கள் என பாருங்கள். தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். ஏனைய அனைவரிடமிருந்தும் உங்களை விடுவித்து என்னுடன் மாத்திரம் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. கடந்தது கடந்து சென்று விட்டது. கடந்தவற்றை மறந்துவிட்டு வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும்போதே சதோப்பிரதான் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். விநாசம் நிகழ்வதற்கு முன்னர் நிச்சயமாக தூய்மை ஆகுங்கள். 2. பாரதத்தை ஸ்வர்க்கம் ஆக்குகின்ற உண்மையான சேவையை செய்வதில் ஈடுபட்டிருங்கள். உங்களின் உணவும் பானமும் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய உணவை மாத்திரமே உண்ணுங்கள். ஆசீர்வாதம். பௌதீக பணியை செய்கின்ற அதே வேளையில் உங்கள் மனதினோடாக உலக மாற்றத்திற்கான பணியை செய்கின்ற பொறுப்பானதோர் ஆத்மா ஆகுவீர்களாக. எந்தவொரு பௌதீக பணியை செய்கின்ற போதும் உலக மேடையில் நீங்கள் உலக நன்மைக்கான சேவையை செய்கின்ற ஒரு கருவி என்ற விழிப்புணர்வை எப்பொழுதும் கொண்டிருங்கள். என்னுடைய மேன்மையான ஸ்திதியினால் உலக மாற்றம் என்ற பணியை செய்ய வேண்டிய மிக பெரிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வை நீங்கள் கொண்டிருக்கும் போது அனைத்து கவனயீனமும் முடிந்துவிடும். நேரத்தை வீணாக்குவதற்கு மாறாக நீங்கள் அதனை சேமிப்பீர்கள். ஒவ்வொரு வினாடியையும் மிக பெறுமதியானது என கருதுவதால் உங்கள் நேரத்தை உலக நன்மைக்காகவும் உயிரற்ற உயிருள்ளவற்றின் மாற்றத்திற்கான பணியில் தகுதி வாய்ந்த வகையில் பயன்படுத்துவீர்கள். ஸ்லோகம்: இப்பொழுது போராடுபவர்களாக இருப்பதற்கு பதிலாக யோகிகள் ஆகுங்கள். அவ்யக்த சமிக்கை: எரிமலை ஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். சந்தோஷம் இழந்த ஆத்மாக்களின் மனதிலிருந்து இப்பொழுது விநாசம் இடம்பெற வேண்டும் என்ற ஓசை வெளிப்பட ஆரம்பித்துள்ளது. அவ்வாறாகவே உலகிற்கு நன்மை பயக்கும் ஆத்மாக்களாகிய உங்களிடம் ஆத்மாக்கள் அனைவரும் விரைவில் நன்மையடைய வேண்டும். அப்பொழுதே நிறைவு இடம்பெறும் என்ற எண்ணம் வெளிப்பட வேண்டும். நன்மை பயக்கும் ஆத்மாக்களான உங்களின் எண்ணங்களினூடாக விநாசத்தை மேற்கொள்பவர்கள் சமிக்கையை பெற வேண்டும். ஆகையால் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற உங்களுடைய சக்திமிக்க எண்ணத்தினால் நீங்கள் எரிமலை யோகத்தை கொண்டிருந்து விநாசத்தின் ஜுவாலையை தீவிரப்படுத்துங்கள். ஓம் சாந்தி.